الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الصدقة أن يتعلم المرء علما ثم يعلمه أخاه المسلم صدق النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேர் நாமத்தினால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். சர்வ வல்லமையும் படைத்து இந்த உலகங்களையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சர்வ புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் உலகத்திற்கெல்லாம் அருப்புடையாக அனுப்பப்பட்ட கண்மணியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை இந்த உலகத்திலே பின்பற்றிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான அவனுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் படைத்தது மாத்திரமல்ல எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மிக கவனமாக நுணுக்கமாக அவதானித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். எமது உள்ளங்களிலே இருக்கின்ற எண்ணங்களை கூட அவன் மிக நுணுக்கமாக தெரிந்தவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினால் அவனை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அங்கே பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே உயர்ந்த குறிக்கோள்களுக்காக நோக்கங்களுக்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். எங்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏனைய கோடான கோடி படைப்புகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இரண்டு அடிப்படையான வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கின்றன. அதிலே முதலாவது வித்தியாசம், நாங்கள் மனிதர்கள் என்ற வகையிலே பகுத்தறிவுள்ளவர்களாக அக்கல் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆறறிவு படைத்தவன் மனிதன் என்று சொல்லுகிறார்களே, அந்த வகையில் அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களை விடவும் சிரேஷ்டமானவனாக மனிதனை படைத்து இந்த அக்கலை அவனுக்கு கொடுத்திருக்கிறான். இதனால்தான் மனித சமுதாயம் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் கௌரவப்படுத்தி இருக்கிறோம் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எங்களுக்கு பகுத்தறிவு தரப்பட்டிருக்கிறது. நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அந்த வகையிலே எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதன் வித்தியாசமானவன். இரண்டாவது வித்தியாசம், நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே பகுத்தறிவோடு மாத்திரம் வாழ்ந்து விட முடியாது. நல்லது கெட்டது என்று எது என்று பகுத்தறிவினால் மாத்திரம் கண்டுபிடித்து விட முடியாது. அல்லாஹு தஆலா என்ன செய்தான், காலத்திற்கு காலம் நபிமார்களை அனுப்பினான். அவர்கள் வந்து எது நல்லது எது கெட்டது, சத்தியம் எது அசத்தியம் எது தர்மம் எது, அதர்மம் எது, உண்மை எது, பொய் எது, ஹக்கு எது, பாத்தில் எது என்றெல்லாம் மிக தெட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹு தாலா அக்களை தந்திருக்கிறான், அது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கௌரவம். இரண்டாவது, எங்களுக்கு வஹி எனப்படக்கூடிய அந்த வெளிச்சத்தை, அந்த வழிகாட்டல்களை நபிமார்கள் ஊடாகவும் வேதங்கள் ஊடாகவும் தந்திருக்கிறான். ஏன் தந்திருக்கிறான்? எங்களை சோதிப்பதற்காக. பகுத்தறிவை தந்து சோதிக்கிறான், அவனுடைய நபிமார்களையும் வேதங்களையும் தந்து சோதிக்கிறான். மிருகங்களை போன்று வாழ முடியாது, மிருகங்களை போன்று சிந்திக்க முடியாது, மிருகங்களை போன்று எங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களையும் மனிதர்களாகிய எங்களுக்கு அவன் வசப்படுத்தி தந்திருக்கிறான். வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தி வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்றும் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கும் ஒரு மாட்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கும் ஒரு மரத்துக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, அல்லாஹு தஆலாவுடைய வஹியினுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களையும் மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் ஏன் கொடுத்திருக்கிறான்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுக்கு மத்தியிலே யார் நல்ல செயல்பாடுகளிலே, மிகவும் அழகான செயல்களிலே ஈடுபடுகிறீர்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் அவன் படைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனாலும் சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். இவ்வளவு அருமையான பொக்கிஷங்களை, வழிகாட்டல்களை, பாக்கியங்களை, நியமத்துக்களை பெற்றிருக்கின்ற முஸ்லிம்களுடைய வாழ்க்கை உலகத்திலே எப்படி இருக்கிறது? அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய இந்த எதிர்பார்ப்புகளை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா, அல்லது உலகத்திலே இருக்கின்ற ஏனைய மதத்தவர்கள் போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். உலகத்திலே முஸ்லிம் என்ற பெயரை கேட்டாலே அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் பயங்கரவாதி என்பதாகும், தீவிரவாதி என்பதாகும். இஸ்லாம் என்றால் அது தீவிரவாதிகளுடைய மார்க்கம், பண்பாடு இல்லாதவர்களுடைய மார்க்கம். முஸ்லிம்கள் மற்றவர்களோடு ஒத்து போக மாட்டார்கள். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவாகவும் பிரச்சனையாகவும் இடையூறாகவும் தான் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்து இந்த உலகத்திலே மிக தெளிவாக பரப்பப்பட்டு வருகிறது. இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது சகோதரர்களே. முதலாவது காரணம், இஸ்லாத்தினுடைய ஒரு எழுச்சி இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதனை கண்டு எதிரிகள் பொறாமைப்பட்டதன் மூலமாக முஸ்லிம்களை பற்றி மோசமான கருத்துக்களை பரப்பி இஸ்லாத்துக்கு மற்றவர்கள் வராமல் செய்கிறார்கள். இது ஒரு காரணம், அதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது, முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் பரிணமிக்கவில்லை. இஸ்லாத்தினுடைய உண்மையான உருவமாக, இஸ்லாத்தினுடைய உண்மையான முன்மாதிரிகளாக முஸ்லிம்கள் இல்லை. அது ஒரு அடிப்படையான காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்வைத்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் மூலதனமாக, கேபிட்டலாக பயன்படுத்தியது எதனை? ஆயுதத்தை காட்டினார்களா, அல்லது பணத்தை காட்டினார்களா, ஆசை காட்டினார்களா? அரசியல் அதிகாரங்கள் தருவேன், என்னோடு சேர்ந்தால் உங்களுக்கு இப்படி இப்படியான வரப்பிரசாதங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார்களா? நிச்சயமாக அப்படியெல்லாம் ஆசை காட்டி அந்த சமுதாயத்திலே அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை. அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு கையாண்ட ஒரே ஒரு அணுகுமுறை அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது, அவர்களுடைய அகலாக்காக இருந்தது, அவர்களுடைய நம்பிக்கை நாணயம். அவர்கள் ஒரு நாளும் பொய் பேசவில்லை, நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக, மற்றவர்களுடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டமாக கருதுபவர்களாக, மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிப்பவர்களாக, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய தோளின் மீது ஏற்றிக்கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்பவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அந்த சமுதாயத்தில் இருந்த காவிர்கள் கூட மனம் இறங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான ஒரு சூழ்நிலை இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். எம்மோடு முஸ்லிம் அல்லாதவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். எமது வியாபார கூட்டாளிகளாக பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான வியாபார உறவு எப்படி இருக்கிறது? ஒரு செக்கை கொடுக்கின்ற பொழுதும், ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்ற பொழுதும், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று நாங்கள் ஒரு தடவை எமது மனதிலே கையை வைத்து நாங்கள் கேட்டு பார்ப்போம். ஒரு முஸ்லிமோடு வியாபாரம் செய்ய முடியாது. காரணம், அவன் அதிகமாக பொய் சொல்லுகிறான், அதிகமாக ஏமாற்றுகிறான், அதிகமாக அவன் வஞ்சகம் செய்கின்றான் என்று இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பாலான முஸ்லிம் அல்லாத வியாபாரிகள் தங்களுடைய மனதிலே ஒரு கருத்தை பதித்து விட்டார்கள். ஒரு முஸ்லிம் பாதையிலே வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மிக அதிகமாக பாதையின் சட்ட ஒழுங்குகளை மீறுபவர்களாக இருப்பவர்களை பற்றிய ஒரு ஆய்வை நாங்கள் செய்து பார்த்தால் அதிலே 180% முஸ்லிம்கள் தான் நிச்சயமாக இருப்பார்கள். அதில் சந்தேகம் கிடையாது. ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கு 5 மணிக்குத்தான் உள்ளே செல்ல வேண்டும், 6 மணிக்கு நோயாளிகளை பார்த்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டிருந்தால், அங்கு வைத்தியசாலைக்குள் சென்றால் ஏனைய நோயாளிகளுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பொதுவாக சட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் எமது சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் எந்த அளவு தூரம் கடைபிடிக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பாதையிலே வலது பக்கத்தால் தான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதில் எந்த அளவு தூரம் நாம் கவனயீனமாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பாடசாலையை விட்டு மாணவர்கள் அல்லது மாணவியர்கள் வெளியே வருகின்ற பொழுது இந்த பாடசாலை ஒரு முஸ்லிம் பாடசாலையா அல்லது முஸ்லிம் அல்லாத பாடசாலையா என்று இலகுவாகவே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அந்த அளவு தூரத்திற்கு எமது நிலைமை காணப்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு அகலாக்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுங்கு, சுத்தம், நேர்த்தி என்ற இஸ்லாமின் அழகான பண்புகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நிச்சயமாக ஒரு காலத்திலே முஸ்லீம்கள். அதனால் தான் அவர்கள் போற்றி மதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே சிரேஷ்டமான மார்க்கமாக இருந்தது. ஆனால் ஒழுங்கீனம், எந்த விதமான சீரின்மையும் என்றெல்லாம் வருகின்ற பொழுது முஸ்லீம்களாகிய நாம் தான் அந்த விஷயத்திலே முன்னணியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இருக்க முடியும். சிலருக்கு அது மிகவும் அதிசயமாக இருக்க முடியும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தேர்தலை சந்தித்து நாங்கள் முடித்திருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற துவேஷ உணர்வு கொண்ட முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை முன் எப்போதும் இல்லாமல் கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதனை எல்லாம் பார்க்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம் இந்த நாட்டிலே இருந்து சிலருடைய மட்டங்களிலே இருந்து இனத்துவேஷம் பூர்ணமாக ஒளிந்து விட்டது என்று நினைக்கலாம். அது அப்படியல்ல. நிச்சயமாக தேர்தலுக்கு முன்னால் விதைக்கப்பட்ட அந்த துவேஷம், இஸ்லாமிய முஸ்லிம்களை பற்றிய அந்த ஆவேசம், முஸ்லிம்களை ஒதுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை மிக கவனமாக முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே பதித்து ஆழமாக வேரூன்றி போயிருக்கிறது. அதனை இலகுவாக வெளியே எடுக்க முடியாது. அது இன்னும் நீரு பூத்த நெருப்பு என்று தமிழிலே சொல்லுவார்களே, அது போன்றுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே எமது ஒவ்வொரு வார்த்தையும், எமது ஒவ்வொரு எழுத்தும், எமது ஒவ்வொரு செயல்பாடும் மற்றவர்களுடைய ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் கோபத்தையும் தூண்டாததாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு நாளும் எம்மால் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று பெருமை பாராட்டக்கூடாது. நாம் அதற்காக வேண்டி விழா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் பேரினால் நடந்து முடிந்திருக்கின்ற ஒரு விஷயம். நாம் இப்போது செய்ய வேண்டியது, இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்திலே இருக்கின்ற அந்த பெரும்பான்மை சமூகத்து மக்களுடைய உள்ளங்களை வென்று கொள்வதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டும். அகலாக்குகளோடு பழக வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களிலே மிகவும் நீதி நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்வதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதனை உயர்ந்த பட்சம் பயன்படுத்துவதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் இந்த நாட்டிலே அவன் ஒரு பொது நலமையாகத்தான் இருப்பான். அவன் ஒரு ஷெல்ஃபிஷ் அல்ல, அவன் ஒரு நாளும் ஒரு சுயநலமி அல்ல. இந்த நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குடிமகன், அவன் இந்த நாட்டின் வளர்ச்சியிலே அவனுக்கு அக்கறை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. அவன் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தவர்களோடு ஒற்றுமையாகவும் ஐக்கியமாகவும் இணக்கமாகவும் நடந்து கொள்ள விரும்புகின்றவன் என்ற விஷயத்தை நாம் எமது வாழ்க்கையின் ஊடாக நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரும்பான்மை சமூகத்து மத்தியிலே அண்மை காலத்திலே பயங்கரமான முறையிலே துவேஷம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையான பல காரணங்கள், அரசியல் ஒரு காரணம், பொருளாதாரம் என்பது இன்னொரு காரணம், வெளிநாட்டு சக்திகளுடைய ஊடுருவல் என்பது இன்னொரு காரணம், யூதர்களுடைய நசாராக்களுடைய திட்டமிடல் என்பதெல்லாம் ஒரு காரணம். என்ன காரணம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த துவேஷங்கள் எல்லாவற்றையும் முறியடிக்க முடியும். நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். முதலிலே அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் மீள வேண்டும், அவனிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எமது தொழுகையிலும் எமது நோன்பிலும் எமது இதர வணக்கங்களிலும் அல்லாஹு தாலாவை நோக்கி கையை நாங்கள் நீட்டி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டியது ஈமானுடைய முதலாவது பலம். இரண்டாவது பலம், இந்த நாட்டிலே நாங்கள் கால் பதித்து தலை நிமிர்ந்து கௌரவமான ஒரு சமூகமாக மாற வேண்டுமாக இருந்தால் கல்வியிலே நாங்கள் முன்னேற வேண்டும். நாங்கள் எஜுகேஷனிலே மிக உயர்ந்த தராதரங்களை அடைபவர்களாக இருக்க வேண்டும். எந்த நாளும் சின்ன சின்ன தொழில்களோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அரச மட்டங்களாக இருக்கலாம், தனியார் மட்டங்களாக இருக்கலாம், அங்கிருக்கின்ற உயர்ந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் நாங்கள் அடையக்கூடியவர்களாக எமது கல்வியையும் எமது ஏனைய நடவடிக்கைகளையும் முன்னேற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். துவேஷம் இந்த நாட்டிலே பரவுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் எமது பக்கத்திலே இருந்த முக்கியமான காரணம், நாம் இந்த நாட்டிலே கல்வித்துறையிலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். வாசிப்பு பழக்கம் குறைவு, மீடியாவோடு தொடர்பு வைத்திருப்பது மிக குறைவு. மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன எழுதுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், எப்படியான குற்றச்சாட்டுக்களை இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எமக்கு நேரம் இல்லை முதலாவது. இரண்டாவது, நேரம் இருந்தாலும் அது சம்பந்தமான அறிவு போதாமல் இருக்கிறது. எனவே எமது குர்ஆனை பற்றி மோசமாக பேசினார்கள். எமது உயிரிலும் மேலான கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய யுத்தங்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் படுமோசமான கட்டுக்கதைகள் எல்லாவற்றையும் கட்டிவிட்டார்கள். இந்த நாட்டிலே நாம் அதற்கு பதில் சொல்லவில்லை, நாம் அதனை எதிர்த்து நிற்கவில்லை. நாம் செய்ததெல்லாம் கோஷம் எழுப்பினோம், ஆர்ப்பாட்டம் போனோம். அறிவை அறிவால் நாங்கள் வெல்லவில்லை, தர்க்கத்தை தர்க்கத்தால் நாங்கள் வெல்லவில்லை. நாங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகமாக இருக்கிறோமே தவிர எந்த ஒன்றையும் அறிவுபூர்வமாகவும் நிதானமாகவும் தூரநோக்கோடும் பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த நாட்டிலே இல்லாமல் இருப்பது இந்த நாட்டிலே துவேஷம் வளர்வதற்கான ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஈமானுடைய வளர்ச்சி எங்களுக்கு தேவை. இரண்டாவது, கல்வி தரங்களிலே நாங்கள் முன்னேற வேண்டும். கல்விதான் எமது சமுதாயத்தின் முதுகெலும்பாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலும் சிங்கள மொழியிலும் சரளமாக பேசக்கூடியவர்கள், சட்ட அறிஞர்கள், அதே நேரம் லாயர்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே, அதே போன்று என்ன என்ன துறைகளெல்லாம் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு தேவையான துறையாக இருக்கிறதோ அந்த துறைகளிலெல்லாம் எமது பிள்ளைகளை நாங்கள் படிப்பிக்க வேண்டும். உயர்ந்த தராதரங்களை நாங்கள் அடைய வேண்டும். அதற்காக வேண்டி செலவழிக்கப்படுகின்ற பணம் நிச்சயமாக வீண் போக மாட்டாது. கல்வித்துறையிலே நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் பல பாடசாலைகள், முஸ்லிம் பாடசாலைகள் இருந்தும் மிக கவலையான செய்தி, இந்த நாட்டிலே இருக்கின்ற கிறிஸ்தவ, இந்து, பௌத்த பாடசாலைகளுடைய தரத்துக்கு எமது பாடசாலைகளை நாம் இன்னும் முன்னேற்றவில்லை. இன்னும் உள் வீட்டு சண்டைகளிலே எமது பாடசாலைகளுடைய நிர்வாகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. சிறந்த நிர்வாகங்கள் தேவைப்படுகிறது, நல்ல கொள்கை வகுப்பாளர்கள் அங்கு தேவைப்படுகிறார்கள். கல்வி என்பது ஒரு முஸ்லிமுடைய உயிர் நாடியாக இருக்கிறது, அவனுடைய அடிப்படையாக அது இருக்கிறது என்ற சிந்தனையோடும் அல்லாஹு தாலாவுக்கு பயந்து அந்த துறையிலே எமது சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டி இருக்கிறது. இது மிக முக்கியமான விஷயம். மூன்றாவது விஷயம்தான், நான் ஏற்கனவே சொன்னது போல முஸ்லிம் சமுதாயம் நல்ல பண்பாடு உள்ள சமுதாயமாக, நல்ல அகலாக்குகள் உள்ள சமுதாயமாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான சமூகமாக நாங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றாருக்கு ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். அன்பார்ந்த பெற்றார்களே, எமது பிள்ளைகள் எமது இளைஞர்கள் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து. ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். பாதையிலே எப்படி பிரயாணம் செய்வது, ஒரு பஸ்ஸிலே எப்படி கௌரவமாக பிரயாணம் செய்வது, அந்நிய சமூகங்கள் வாழக்கூடிய இடங்களிலே எப்படி நாங்கள் விளையாடுவது, எப்படியான உறவுகளை வைத்துக் கொள்வது என்பது சம்பந்தமாக மிக கவனமாக அவர்களுக்கு தேவையான கைடன்ஸுகளை வழிகாட்டல்களை பெற்றார்கள் கொடுக்க வேண்டும், ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டும், அகதியாக்களிலே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நாம் ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சின்ன ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தவறை பெரிதிப்படுத்தி இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய தவறாக காட்டுவதற்கு இஸ்லாத்தின் எதிரிகளும் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்களும் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எமது அகலாக்குகளை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து போகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் செய்த ஒரு முக்கியமான ஒரு வேலையை பற்றி நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறோம். அது என்ன? அவர்களிடத்திலே குறைஷி காபிர்கள் அமானிதமாக ஒப்படைத்திருந்த பொருட்களை எல்லாம் திரும்பவும் ஒப்படைப்பதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நியமித்து விட்டு சென்றார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பேசுகிறோம். அது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலாகாலமாக எதிர்த்து கொண்டிருந்த முஸ்லிம் அல்லாத அந்த குறைஷி காபிர்கள், அவர்கள் இஸ்லாத்தை மறுத்தது மாத்திரமல்ல, சத்து அன் சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்து கொண்டும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு எத்தனையோ முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். அப்படிப்பட்ட மிக மோசமான அந்த குறைஷி காபிர்கள் தங்களுடைய பொருட்களை அடைக்கலமாக அமானிதமாக பாதுகாப்பதற்கு யாரை தெரிவு செய்தார்கள்? கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இது ஒரு அற்புதமாக விளங்கவில்லையா? இது ஒரு அதிசயமாக எங்களுக்கு தெரியவில்லையா? தங்களுடைய ஒரு பகிரங்கமான ஒரு எதிரிடத்திலே சென்று, எனது பணத்தையும் எனது தங்கத்தையும் எனது குதிரையையும் நீங்கள் பாதுகாத்து தாருங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஜொலித்துக் கொண்டிருந்தது, எப்படி நம்பிக்கை நாணயமானவராக அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். பணத்தை கொடுத்தால், தங்கத்தை கொடுத்தால், குதிரையை கொடுத்தால் அவர்கள் அதிலே எந்த விதமான துரோகமும் செய்ய மாட்டார்கள், மிக கவனமாக பாதுகாத்து தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் கொடுத்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நம்பிய அந்த குறைஷி காபிர்களை, அவர்கள் காபிர்கள் தானே, என்னுடைய எதிரிகள் தானே என்று விட்டுவிடாமல் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அப்படியே பாதுகாத்தது மாத்திரமல்ல, மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத்து செல்லுகின்ற பொழுது தன்னுடைய மருமகனாரை அழைத்து அவர்களுடைய கையிலே அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து, நீங்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் இவற்றையெல்லாம் பொருத்தமான அந்த குறைஷியர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டுத்தான் வர வேண்டும் என்று பணித்தார்கள். அதனை போன்றே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் செய்தார்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் முன்மாதிரி, இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற 90% முஸ்லிம் அல்லாதவர்கள் உண்மையிலே பெரும்பாலானவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் வெல்லலாம், எங்களுடைய ஒரு புன் சிரிப்பினால் வெல்லலாம், எங்களுடைய வாகனத்திலே நாங்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களை ஏற்றிக்கொண்டு போவதனால் வெல்லலாம். நாம் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை, நாம் கொடுக்கின்ற செக்குகளை மிக கவனமாக நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களை வெல்லலாம். இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஆனால் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் வர வேண்டியிருக்கிறது, எங்களை பற்றிய ஒரு நல்லெண்ணம் வர வேண்டி இருக்கிறது. எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை முதலாவது ஏற்படுத்துவது கடமை. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு இஸ்லாத்தை நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. நாளைய மறுமையிலே அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, நீங்கள் எல்லோரும் காவிர்கள், நீங்கள் எல்லோரும் நரகத்துக்கு செல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் திரும்பி அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பக்கத்து வீட்டானாக இந்த மனிதன் இருந்தான், என்னோடு வியாபாரம் செய்தான், என்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்தான், ஆனாலும் ஒரு நாளும் அவன் இஸ்லாத்தை எனக்கு எடுத்து சொல்லவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லது என்ன சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் தான் இஸ்லாத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லவில்லை, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்கவில்லையே. பொய் பேசுபவர்களாக, நாட்டின் சட்டங்களை மீறுபவர்களாக, பண்பாடில்லாதவர்களாக, மற்றவர்களோடு கொடூரமாக நடப்பவர்களாகத்தானே இருந்தார்கள். இவர்களை பார்த்து இவர்களுடைய மார்க்கத்துக்குள் எப்படி நாங்கள் போவது என்று அவர்கள் திருப்பி அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான நிலைக்கு உள்ளாகுவோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹு தஆலாவுடைய தீனை சுமந்திருக்கிறோம், மிகப்பெரிய பொறுப்போடு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தீன் எங்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, மற்றவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஜிக்ரா லில் ஆலமீன், உலகத்தார் அனைவருக்கும் சொந்தமானது. அதனை எத்தி வைக்கின்ற பொறுப்பு எமக்கு உரியது. எத்தி வைப்பதனுடைய முதலாவது கட்டம், எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அவர்களுக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக செய்தது என்ன, தன்னை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை அந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தினார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாம் இந்த நாட்டிலே கௌரவமாக கண்ணியமாக வாழ வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். ஈமான் உள்ள சமூகமாக இருக்க வேண்டும், அறிவுள்ள சமூகமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, ஒத்துழைப்பானவர்களாக, நாட்டின் சட்டங்களை பேணி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு விமோசனத்தை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த நாட்டின் சட்டங்களை அனுசரித்தவர்களாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இதுவரைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட குற்றங்களையும் குறைகளையும் நீ மறைத்தருள்வாயாக. ஏனைய சமுதாயங்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் சமுதாயத்தை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளிலே இறங்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நீ முறியடிப்பாயாக. முஸ்லிம் சமுதாயத்தை பலப்படுத்துவாயாக, முஸ்லிம் சமுதாயத்தின் கரங்களை பலப்படுத்துவாயாக, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே மிக ஆழமான ஈமானை நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன்.